الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த ஹுதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை யாரெல்லாம் இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ அந்த நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டப்படி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் புனிதமான ரமலானுடைய மாதத்துக்குள் நாங்கள் நுழைந்திருப்போம். அடுத்த வாரம் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி நாங்கள் நோன்பிருந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறோம். அவ்வளவு வேகமாக இந்த ரமலானுடைய மாதம் எங்களை வந்து அடைந்திருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், கடந்த வருடம் எங்களோடு இந்த ரமலானை கழித்த எத்தனையோ பேர் இன்று கபராளிகளாக மாறியிருக்கிறார்கள், மௌத்தாகிவிட்டார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா தன்புறம் எடுத்துக்கொண்டான். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் ரமலானுடைய பாக்கியத்தை எத்துவதற்காக வேண்டி இருக்கிறோம். அடுத்த வருஷம் எங்களிலே எத்தனை பேர் ரமலானை சந்திப்போம் என்று அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும். இப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த அருமையான பாக்கியம் இந்த வருஷமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற வகையிலே அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அதே நேரம் எப்படி இந்த ரமலானை சீரும் சிறப்புமாக பயன்படுத்துவது என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய இந்த பகல் காலத்து நோன்பும் ஏனைய இபாதத்துக்களும் மொத்தமாக சொல்வதாக இருந்தால், இந்த ரமலானுடைய காலம் எங்களுக்கு இஸ்லாத்தின் ஐந்தில் ஒரு கடமையாக தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்ற அந்த தூணினுடைய ஐந்து தூண்களிலே ஒரு தூணாக ரமலானுடைய மாதத்து நோன்பிருக்கிறது. அவ்வளவு தூரம் அந்த ரமலானுடைய மாதத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. எனவேதான் எங்களுடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் ரமலானை எப்படி வரவேற்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் ரமலானை எத்து செய்வாயாக என்று அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள். ரமலானுடைய மாதம் கழிந்து ஆறு மாதங்கள் போகும் வரைக்கும் அவர்களுடைய துஆ அப்படித்தான் இருக்கும். அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த ரமலானை நாங்கள் கடத்தி இருக்கிறோம், அந்த ரமலானிலே செய்த நல்லமல்களை நீ எத்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்வாயாக. அடுத்த ஆறு மாதங்களிலும் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்மா பல்யதுனா ரமலான், யா அல்லாஹ், ரமலானை எங்களுக்கு எத்து செய்வாயாக என்று. அவ்வளவு தூரம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் அக்கறையோடும் மிகப்பெரிய ஷவுக்கோடும் இந்த ரமலானை எங்களுடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் அந்த ரமலான் என்ற அந்த மாதம் எவ்வளவு பாக்கியம் உள்ள மாதம், எங்களையெல்லாம் பரிசுத்தப்படுத்த வருகின்ற மாதம், அந்த மாதத்துக்குள் அடங்கி இருக்கின்ற தத்துவங்கள் தாற்பயங்கள், அது எங்களுக்கு சுமந்து வருகின்ற பலாபலன்களை அவர்கள் மிக சிறப்பாக அறிந்திருந்ததன் காரணமாகத்தான் அப்படியான துஆவை அவர்கள் கேட்டு வந்திருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரமலானுடைய மாதத்தை வரவேற்பதற்காக விசேடமாக குளித்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். அவ்வளவு தூரம் விசேடமான ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தின் விசேஷம் எப்படி இருக்கிறது? அதிலே தான் முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டியாக வந்திருக்கின்ற அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எத்தகையது என்றால், அதிலே தான் ரமலானுடைய அந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவ்வளவு தூரம் பாக்கியமுள்ள ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கிறது. 1000 மாதங்களை விடவும் சிறப்பான ஒரு இரவாகிய லைலத்துல் கத்ரை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கின்ற பொழுது அது 10 மடங்காக அவனுக்கு நன்மை கிடைக்கும், சில நேரம் 700 மடங்காக கூட அது அதிகரிக்கப்படும் என்ற கருத்தை கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுவர்க்கம் அலங்கரிக்கப்படும், நரகத்தின் வாயில்கள் இழுத்து மூடப்படும், மாத்திரமல்ல கட்டுப்படாத ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் அதனை பற்றி அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். யா பாகியல் ஹைர் அக்பில், நன்மை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்ற மனிதனே நீ முன்னோக்கி வருவாயாக என்று சொன்னார்கள். யாரெல்லாம் தீமை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தங்கிருப்பதற்கான ஒரே ஒரு காரணத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வேறு எந்த காரணமும் அல்ல. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லோரும் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த ரமலானை உங்களுக்கு நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். எனவே யாரெல்லாம் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் அதிலே நோன்பெருக்கட்டும் என்று ஆணித்தரமாக குர்ஆனிலே எங்களுக்கு கட்டளை போடுகிறான் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே. அப்படியாக இருந்தால் இந்த ரமலானுடைய அடிப்படையான நோக்கம் குறிக்கோளாக இருப்பது தக்குவாவாக இருக்கிறது. தக்குவா என்றால் என்ன? தக்குவா என்றால் அதற்கு 2 பகுதிகள் இருக்கிறது. முதலாவது பகுதி பாவங்களை விட்டும் தூரமாக இருக்கின்ற ஒரு மனிதனுடைய மனநிலை. இரண்டாவது நற்காரியங்கள், அல்லாஹு தஆலாவுக்கு மிகவுமே விருப்பமான காரியங்களிலே, குறிப்பாக சதக்கா போன்ற காரியங்களிலே மிகவும் வேகமாகவும் தீவிரமாகவும் ஒரு மனிதன் ஈடுபடுவான். எந்த மனிதனிடத்திலே தக்குவா வந்து விடுகிறதோ அந்த மனிதன் புனிதனாக மாறுகிறான், அல்லாஹு தஆலாவுக்கு நெருக்கமானவனாக மாறுகிறான், ஷைத்தானை விட்டும் தூரமானவனாக மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கை அலங்காரம் உள்ள வாழ்க்கையாக, மனம் கமலும் வாழ்க்கையாக, அவனுக்கும் பிரயோசனமானதாக, மனித சமுதாயத்திற்கும் பிரயோசனமானதாக, அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானதாக மாறுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் கொண்ட அந்த தக்குவாவை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை நாம் இந்த ரமலானிலே பெற்றுக் கொள்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானிலே தக்குவாவை அடைந்து கொள்வதாக இருந்தால் பகல் காலத்திலே பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், இரவு காலத்திலே கால் கடுக்க நின்று வணங்க வேண்டும், இஸ்திகபார் செய்ய வேண்டும், திலாவத்துல் குர்ஆனிலே மிக அதிகமாக ஈடுபட வேண்டும், சதக்காவிலே ஈடுபட வேண்டும், இஃத்திகாப் இருக்க வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் என்னுடைய சகோதரர்கள், அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைதான் எனக்கும் இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு, அந்த மனிதாபிமான உணர்வோடு செயற்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு ரமலானை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானிலே நாங்கள் செய்ய வேண்டிய அடிப்படையான சில கடமைகளை இந்த இடத்திலே ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். முதலாவது, பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும். பகல் காலத்திலே பாலியல் ரீதியான ஆசைகளை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் என்ன? அது ஏன் அப்படி பசித்திருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான்? அவன் எங்களை தண்டிக்க விரும்புகின்றானா? நிச்சயமாக அப்படி அல்ல. அவன் எங்கள் மீது இரக்கம் கொண்டவன். ஏன் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், உடல் இன்பங்களிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் என்றால், அதற்கு மிக அடிப்படையான பல நோக்கங்கள் இருக்கின்றன. முதலாவது, சாப்பாட்டினுடைய, குடிப்பினுடைய, உடல் இன்பத்தினுடைய பெருமதியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். தமிழிலே சொல்வார்கள், நிழலின் அருமை வெயிலுக்கு போனால் தெரியும் என்று. நாம் பசித்திருக்கின்ற பொழுது, சாகித்திருக்கின்ற பொழுது, உடல் இன்பங்களை அனுபவிக்காமல் தூரமாக இருக்கின்ற பொழுதுதான் சாப்பாட்டினுடைய பெருமதியை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எங்களுடைய பானத்தினுடைய, நாங்கள் குடிக்கின்ற அந்த பானங்களினுடைய பெருமதியை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எப்போதும் நாங்கள் தொடர்ந்தும் குடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், தொடர்ந்தும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால், தொடர்ந்தும் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அது பெருமதி இல்லாமல் போய்விடும். சூரியன் எந்த நாளும் உதிக்கிறது, எனவே சூரியனுடைய பெருமதி எங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. நாங்கள் சுக்ர செய்வதில்லை. ஒரு நாளைக்கு பகல் காலத்திலே பசி வயிற்றை கிள்ளிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சாப்பாட்டை நிறுத்துகின்றோம் என்றால் சாப்பாட்டின் பெருமதியை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இது முதலாவது நோக்கம். பசித்திருப்பதனுடைய முதலாவது நோக்கம் அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய நியமத்துக்களை எங்களுக்கு சொரிந்திருக்கிறான் என்பதை ஞாபகப்படுத்தி அல்லாஹு தஆலாவுக்கு சுக்ர செய்வது. இரண்டாவது நோக்கம், உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பசியோடு இருக்கிறார்கள், பட்டினியோடு இருக்கிறார்கள், தாகத்திற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பசியை, பட்டினியை, அப்படிப்பட்டவர்களுடைய மனக்குமுறல்களை உணரக்கூடிய பாக்கியத்தை அந்த பசியும் பட்டினியும் எங்களுக்கு தருகிறது. சிறப்பாக சொல்லுவார்கள், ஒரு மனிதன் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது அவனுடைய வயிற்றிலே ஒரு குமுறல் வரும், ஒரு வகையான இறைச்சல் வரும். அந்த இறைச்சல் தான் அவனுக்கான உபன்யாசமாக இருக்கிறது, அவனுக்கான குத்துபாவாக இருக்கிறது. அந்த இறைச்சல் அந்த மனிதனுக்கு எதனை சொல்லுகிறது? மனிதனே, நீ வழக்கமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாய், இப்போது பசித்திருக்கிறாய், உன்னை போன்று தாகத்தோடு அன்றாடம் சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே இருக்கிறார்களே, அவர்களுடைய பசியை உணர்வதற்கான பாக்கியம், சந்தர்ப்பமாக இது இருக்கிறது என்று அந்த பசி எங்களுக்கு உணர்த்துகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் ஒரு நாளைக்கு பசியோடும் பட்டினியோடும் இறப்பவர்களுடைய தொகை 25,000 இருக்கிறது என்று தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. 25,000 என்றால் 3 செகண்ட்க்கு ஒரு மனிதன் அன்றாடம் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல், அன்றாடம் குடிப்பதற்கு வசதி இல்லாமல் இறந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய அவலம் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் குடிக்கின்ற பொழுது, சாப்பிடுகின்ற பொழுது, நாம் ஏனைய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் இவற்றை எந்த அளவு தூரம் பொறுத்துக் கொள்வான் என்று சிந்திக்க வேண்டும். இந்த விஷயத்திலே கவனம் எடுப்பதற்காக வேண்டித்தான் எங்களுக்கு அந்த பசியும் பட்டினியும் கடமையாக்கப்படுகிறது பகல் காலத்திலே. மூன்றாவதாக, மனிதன் இந்த பசித்திருப்பதன் மூலமாக, தாகித்திருப்பதன் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்லுகிறான். நான் வயிற்றின் அடிமை அல்ல, நான் எனது பால் உறுப்பின் அடிமை அல்ல, நான் சாப்பாட்டின் அடிமை அல்ல, நான் பானத்தின் அடிமை அல்ல, நான் ரப்புல் ஆலமீனுடைய அடிமை. என்னுடைய உணவை என்னுடைய ரப்பு சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலெல்லாம் தூக்கி வீசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் எனது மனதை கட்டுப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த உணவும் இந்த பானமும் இந்த உடல் இன்பங்களும் என்னுடைய ரப்பினுடைய திருப்பொருத்தத்துக்கு முன்னால் தூசிக்கும் மதிப்பானது அல்ல என்று அவன் அந்த சந்தர்ப்பத்திலே உணர்த்துகிறான். எனவே சகோதரிகளே, பசித்திருக்கிறோம் என்றால், தாகித்திருக்கிறோம் என்றால், எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலாவை பற்றிய ஒரு அச்சம் இருக்கிறது. அவன் சொல்லுகின்ற கட்டளைகளை அப்படி அப்படியே நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே நாங்கள் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அதிகமாக நோன்பெருப்பவர்களாக இருந்தார்கள். அதற்கு அவர்களிடத்திலே காரணம் கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், பசித்தவர்களுடைய பசியை உணரக்கூடிய சந்தர்ப்பம் அப்போதுதான் ஏற்படும். எனவே நான் அதிகமாக பசித்திருக்கிறேன், அதிகமாக நோன்பெருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எகிப்து நாட்டின் நிதி மந்திரியாக, பொறுப்புதாரியாக, களஞ்சியங்களுக்கு பொறுப்பானவராக இருந்தவர்கள்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவும் அவருடைய காலத்திலே ஆமுர் ரமாதா எனப்படக்கூடிய பசிக்கும் பட்டினிக்குமான ஒரு காலம் ஏற்பட்டது. மக்கள் மிக கஷ்டப்பட்டார்கள், அன்றாட உணவுக்கு கூட கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் பால் குடிக்க மாட்டேன், நான் எந்த விதமான சீஸ் துண்டுகளையும் நான் சாப்பிட மாட்டேன், நான் அப்படியாக எனக்கென்றே ஒரு விரதத்தை நான் கடமையாக்கிக் கொண்டேன் என்று சொன்னார்கள். அப்போது கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள்? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அப்போதுதான் நான் ஒரு நாட்டின் தலைவன் என்ற வகையிலே, நான் ஒரு நாட்டின் முக்கியமான பிரஜை என்ற வகையிலே, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய பசியை பட்டினியை உணரக்கூடிய வாய்ப்பு எனக்கு வரும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரிகளே, பசித்திருப்பது, தாகித்திருப்பது என்பது அல்லாஹு தஆலா எங்கள் மீது சுமத்துகின்ற ஒரு தண்டனை அல்ல. யாருக்கெல்லாம் பசித்திருக்க முடியாது, பசித்திருக்க கூடாது என்று மிகவும் நம்பகரமான வைத்தியர்கள் சொல்கிறார்களோ அவர்கள் நோன்பை விடலாம். நிரந்தர நோயாளிகளாக இருப்பவர்கள், நோய் அதிகரிக்கும் என்று உறுதியாக நம்புபவர்கள் பசித்திருக்க வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் கலா செய்யலாம். குர்ஆனே சொல்லுகிறது அவர்கள் உண்மையிலேயே மரீத் எனப்படுகின்ற நோயாளிகள் என்று. எனவே இஸ்லாம் ஒரு மனிதனை வதைக்க வந்த மார்க்கம் அல்ல, இஸ்லாம் இயற்கை மார்க்கம். அல்லாஹு தஆலா மனிதன் மீது கிருபை கொண்டிருக்கிறான். பசியை பட்டினியை நாங்கள் அனுபவித்து அதனூடாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அருமை சகோதரர்களே, எனவே பகல் காலத்திலே பசித்திருப்போம், தாகித்திருப்போம் அல்லாஹு தஆலாவுடைய அருளை அடைவதற்காக. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், எமது நாவை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பகல் காலத்திலே, இரவு காலத்திலே. நீங்கள் ஹதீஸ்களை வாசித்து பாருங்கள், நோன்போடு தொடர்பாக வந்திருக்கின்ற ஹதீஸ்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் பெரும்பாலான பல ஹதீஸ்கள் நாவை கட்டுப்படுத்த வேண்டும், நாவின் விபரீதங்களிலிருந்து மனிதன் தூரமாக இருக்க வேண்டும் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் புறம் பேச மாட்டான், கோல் சொல்ல மாட்டான், வீணான எந்த விதமான தேவையில்லாத பேச்சுக்களையும் அவன் பேச மாட்டான், அபாண்டம் சுமத்த மாட்டான். ஆனாலும் குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே அவன் தன்னுடைய நாவை மிக அதிகமாக பேணிக் கொள்வான். ஏனென்றால் அவனுடைய நோன்பு அதன் மூலமாக யதார்த்தத்திலே முறிந்துவிடும் என்று அவன் பயப்படுகிறான். புறம் பேசக்கூடாது. மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. எந்த மனிதன் பொய் சொல்வதை விட்டுவிடவில்லையோ, அதன் அடிப்படையில் செயல்படுவதை விட்டுவிடுவதில்லையோ, அவன் நிச்சயமாக தன்னுடைய சாப்பாட்டையும் தன்னுடைய குடிப்பையும் விட்டுவிடுவதிலே அல்லாஹு தஆலாவுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் இப்போதிருந்தே மனதிலே நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும், பகலிலே பசியோடு பட்டினியோடு மட்டும் இருக்க மாட்டேன், இன்ஷா அல்லாஹ் இந்த வருகின்ற 30 நாட்களிலும் எனது நாவை சிறைப்படுத்துவேன். அந்த நாவுக்கு நான் கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை, அந்த நாவினால் பிரயோசனம் இல்லாத எதனையும் நான் பேச மாட்டேன், அந்த நாவினால் திலாவத்துல் குர்ஆன் குர்ஆனை ஓதுவேன், விக்ரு செய்வேன், அழகான உபன்யாசங்களை செய்வேன், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன், மற்றவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பேன், இதற்குத்தான் ரமலானை நான் பயன்படுத்துவேன் என்று இப்போதிருந்தே நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவருடைய நோன்பு நாள் வந்துவிட்டால் அவர் ஆபாசமான பேச்சுக்களை பேச வேண்டாம், அசிங்கமான பேச்சுக்களை பேச வேண்டாம், அவர் அளவுக்கு மிச்சம் சத்தமிட்டு பேச வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நோன்பாளியினிடத்திலே அடக்கம் இருக்கும், பணிவு இருக்கும், அவனுடைய வார்த்தைகளிலே நளினம் இருக்கும், அவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற மாத்திரத்திலே அதிலே இனிமை காணப்படும், அவன் மற்றவர்களுக்கு பிரயோசனமானவற்றை மாத்திரம்தான் பேசுவான். எனவே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த விஷயத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் கவனம் எடுக்கின்றோம் என்று. மூன்றாவதாக, மிக அதிகமாக குர்ஆனை இந்த நோன்பிலே ஓதுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ரமலானிலே அடிக்கடி வருவார்கள். வந்து அதுவரை இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் மீட்டி மீட்டி இரண்டு பேரும் பரஸ்பரம் படித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள மாதமாக அந்த மாதம் இருப்பதனால் ஆக குறைந்தது ரமலானுடைய மாதத்திலே ஒரு ஜுசு குர்ஆனை ஓதுவதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். குறைந்த அளவு முடியுமாக இருந்தால் தர்ஜமத்துல் குர்ஆனை டிரான்ஸ்லேஷனை நாங்கள் வாசித்துக் கொள்ளலாம், குர்ஆன் வகுப்புகளை நாங்கள் ஏற்பாடு செய்யலாம், குர்ஆனுடைய சிந்தனைகளை இந்த உலகத்திலே பரப்புவதற்கு எங்களால் ஆன முயற்சிகளை நாங்கள் எடுக்கலாம். காரணம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்ற காரணத்தினால். அடுத்ததாக, நாம் எமது உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்து மிகவும் சிக்கனமான முறையிலே இஃப்தாரை நாங்கள் செய்யலாம். எந்த விதமான டாம்பீகமும் எந்த விதமான படாடாகவும் இல்லாமல் மிகவும் சிக்கனமான முறையிலே இஃப்தார் செய்யலாம். அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதிகமாக இஸ்திக்பாரிலே நாங்கள் ஈடுபடுவது என்ற இந்த அம்சங்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அருமை சகோதரர்களே, நோன்பு என்று வருகின்ற பொழுது சில வகையான பயங்களும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்தை முஸ்லிம் சமூகம் தவறாக பாவித்து விடுமோ பயன்படுத்தி விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. குறிப்பாக அதிகமான தூக்கம், அதிகமான ஓய்வு, அதிகமான இப்படியான வீணான காரியங்களிலே பயன்படுத்தி விடுமோ என்ற பயம் இருக்கிறது. நிச்சயமாக இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் நோன்பு காலம் என்பது தூக்கத்தின் காலமாக இருக்கவில்லை, சோம்பலின் காலமாக இருக்கவில்லை. பத்ர் யுத்தம் ரமலானினுடைய காலத்தில் தான் நடந்தது, ஹிஜ்ரி இரண்டாவது வருஷம். மக்காவினுடைய வெற்றி ஹிஜ்ரி எட்டாவது வருஷம் ரமலானுடைய காலத்தில் தான் நடைபெற்றது. முஸ்லீம்கள் அடங்கி ஒடுங்கி இருந்திருந்தால், முஸ்லீம்கள் தூக்கத்திலே இருந்திருந்தால், பசியை தங்களுடைய பாரமாக அவர்கள் கருதியிருந்தால், இப்படியெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வந்த எதிரிகளுக்கு எதிராக போராடி இருக்க மாட்டார்கள். எனவே இஸ்லாமிய வரலாறு நடுகிலும் ரமலான் என்பது உயிர் துடிப்புள்ள ஒரு மாதமாக இருந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. காதிசியா எனப்படக்கூடிய மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றது ஹிஜிரி பதினைஞ்சாவது வருஷத்திலே, ரமலானுடைய மாதத்திலே. சிலுவை யுத்தம் ஹிஜிரி 583 வருஷம். பைத்துல் முக்கத்தஸ் சலாஹுத்தீன் அய்யூபி எனப்படக்கூடிய மிகப்பெரிய வீரரினால் வெற்றி கொள்ளப்பட்டதும் வேறு எந்த மாதத்திலும் அல்ல, அது ரமலானுடைய மாதத்தில் தான். அதிலிருந்து எமக்கு கிடைக்கின்ற செய்தி என்ன? முஸ்லீம்கள் ரமலானை ஒரு தூக்கத்துக்குரிய மாதமாக, சோம்பலுக்குரிய மாதமாக, வீட்டிலே அடங்கி ஒடுங்கி இருப்பதற்கான மாதமாக அவர்கள் கருதவில்லை. சமூக சேவைகளிலே ஈடுபட்டார்கள், தாவா பணியிலே ஈடுபட்டார்கள், சமூகத்துக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது அர்த்தமாக இருக்கிறது. எனவே நாங்கள் தவிர்க்க வேண்டியது அதிகமான தூக்கத்தையும் சோம்பலையும் அரட்டையையும் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக தவிர்க்க வேண்டியது அளவுக்கு மீறிய உணவு. இந்த சந்தர்ப்பத்திலிருந்தே நாங்கள் ரமலானுடைய காலத்து உணவை பற்றியும் சாப்பாட்டை பற்றியும் அந்த மெனுவை பற்றியும் சிந்திக்கிறோம். துரதிருஷ்டம், முஸ்லீம்களுடைய பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டால் ஏனைய காலங்களை விடவும் ரமலானிலே உணவுக்காக வேண்டி அவர்கள் செலவழிப்பது மிகவும் அதிகம். இது கசப்பாக இருந்தாலும் சொல்லப்பட வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அதிகமான சீனித்தன்மையுள்ள, அதிகமான கொழுப்புத்தன்மையுள்ள சாப்பாடுகளை இஃப்தாருடைய நேரத்திலும் சஹருடைய நேரத்திலும் உட்கொள்வதனால் நோன்பு முடிந்ததற்கு பின்னால் பலருக்கு கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது, பலருக்கு சீனி வியாதி அதிகரிக்கிறது, இன்னும் பலருக்கு எத்தனையோ வகையான வியாதிகள் அதிகரிக்கின்றன. நிச்சயமாக இது நோன்பினுடைய தவறு அல்ல, நோன்பை தவறாக பயன்படுத்திக் கொண்டவர்களுடைய தவறு என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். நிச்சயமாக நோன்பை மிகச் சரியாக பிடித்தால் அது பசிக்குரிய மாதம், பட்டினிக்குரிய மாதம், மற்றவர்களுடைய பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதம் என்று நாம் சரியாக புரிந்த நிலையிலே அந்த நோன்பை பிடிப்போமாக இருந்தால் நிச்சயமாக உடலிலே இருக்கின்ற பல வகையான நோய்களுக்கான நிவாரணமாக அது அமையும். காரணம், ரப்புல் ஆலமீன் தந்ததுதான் நோன்பை தவிர வேறு யாரும் தந்ததல்ல. அவன் ஒரு நாளும் நோய்களை உற்பத்தி செய்யக்கூடிய நோன்பை எங்களுக்கு தரமாட்டான். அவனுக்கு தெரியும் எந்த விஷயத்திலே மனிதனுக்கு விமோசனம் இருக்கிறது என்று. நோயாளிகளாக இருப்பவர்கள் நோன்பு பிடிக்க தேவையில்லை, பயணத்திலே இருப்பவர்கள் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்றெல்லாம் சலுகை தரப்பட்டிருக்கிறது, எங்களை கொலை செய்வதற்கல்ல, எங்கள் மீது இருக்கின்ற அன்பின் காரணமாக என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த வீண் விரயம். எமது உணவுக்காக, எமது உடைக்காக, எமது அன்றாட இஃப்தாருக்காக வேண்டி நாம் மிக அதிகமாக பணம் செலவழிக்கின்றோம். நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளத்தக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். நிச்சயமாக யாரெல்லாம் இந்த அளவுக்கு மிச்சம் பணத்தை செலவழிக்கிறார்களோ, வீண் விரயம் செய்கிறார்களோ, அவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள், ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் குடியுங்கள், சாப்பிடுங்கள், ஆனால் நீங்கள் வீண்விரயம் செய்ய வேண்டாம் என்று. நாங்கள் வீண்விரயம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் யோசிக்க வேண்டி இருக்கிறது, இந்த பணம் என்னுடையது அல்ல. அல்லாஹு தஆலா, நான் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது வெறும் கையோடு தான் வந்தேன், இந்த உலகத்திலிருந்து போகின்ற பொழுதும் நான் வெறும் கையோடு தான் போக இருக்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கின்ற சொத்து செல்வங்கள் எல்லாம் இரவலாக தந்தவைதான். நாளை மறுமையிலே அவன் விசாரிப்பான், ஒவ்வொரு சதத்தையும் எதற்காக வேண்டி செலவழித்தாய், எப்படி நீ சம்பாதித்தாய், இதனை நீ வீண்விரயம் செய்தாயா, பாவங்களுக்காக வேண்டி செலவு செய்தாயா என்றெல்லாம் கட்டாயமாக விசாரிக்க இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம் வாழக்கூடிய காலத்தை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. நாம் வாழக்கூடிய காலத்திலே சர்வதேச ரீதியாக முஸ்லீம்கள் படு பயங்கரமான சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். சிரியாவிலே, எகிப்திலே, பலஸ்தீனிலே, அதே போன்று ஈராக்கிலே, இது போன்ற நாடுகளிலே முஸ்லீம்களுடைய அகதிகளுடைய தொகை கோடிக்கணக்கை தாண்டி கொண்டிருக்கிறது. இல்லிடமில்லாமல், உடுப்பதற்கு உடுப்பில்லாமல், பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு வசதி இல்லாமல் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் எந்த வரையறையும் கிடையாது. இப்படியான சந்தர்ப்பத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமூகத்திடம் பணிவான ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறோம். தயவு செய்து என்ன காரணம் கொண்டும் ஆடம்பரமான இஃப்தார்களை நீங்கள் செய்ய வேண்டாம். அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் மிகவும் சுகண்டியாக சாப்பிடுகின்ற பொழுது, மிகவும் உற்சாகமாக இருக்கின்ற பொழுது, முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த பலர் அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாங்கள் சிரியாவுக்கு போக வேண்டும்? ஏன் நாங்கள் ஏனைய இடங்களுக்கு போக வேண்டும்? எமது நாட்டிலே அண்மையில் இடம்பெற்ற இந்த வெள்ளத்தின் காரணமாகவும், மண் சரிவின் காரணமாகவும் 1,05,360 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சுமாராக 4,50,000 மக்கள் அகதிகளாக மாறியிருக்கிறார்கள். 3,19,507 பேர் தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களுடைய பிரதேசங்களுக்கு நீங்கள் சென்று பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது! எவ்வளவு அவருடைய வீடுகளிலே இருக்கின்ற அடிப்படையான பொருட்கள் கூட கழுவப்பட்டு போயிருக்கின்றன. அவர்கள் தூங்கி வந்த மேட்ரஸுகள் கூட எவ்வளவு தூரம் அழுக்காக, எவ்வளவு தூரம் பாவிப்பதற்கு பொருத்தமற்ற நிலையிலே இருக்கிறது. எத்தனை வாகனங்கள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றன. எத்தனை வீடுகளிலே இருக்கின்ற கம்ப்யூட்டர்கள், எத்தனை வீடுகளிலே இருக்கின்ற பிரிட்ஜுகள், எத்தனை வீடுகளிலே இருக்கின்ற இது போன்ற தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாம் வெள்ளத்திலே அடிபட்டு போயிருக்கின்றன. பலர் தங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளிலே தஞ்சம் கூறியிருக்கிறார்கள். கொழும்பு பிரதேசத்தில் இருக்கின்ற குடும்பங்கள், 30,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக மல்வானை போன்ற பிரதேசங்களிலே, வெள்ளம் பிட்டிய கொலனாவை போன்ற பிரதேசங்களிலே எவ்வளவு தூரம் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அடிப்படையான வாழ்வாதாரங்களை கூட இழந்த நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும், இவற்றை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் என்பது ஒரே உடம்பு கோப்பானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரே உடம்பு கோப்பானவர்கள். அந்த உடம்பின் ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்படுமாக இருந்தால் அந்த உடம்பின் ஏனைய உறுப்புகள் அந்த பாதிப்பிலே சென்று பங்கெடுக்கும் என்று சொன்னார்கள். கண்ணுக்கு நோய் வந்துவிட்டால் கால் நடந்து செல்கிறது வைத்தியரிடத்திலே, வாய் பேசுகிறது, சட்டை சாக்கில் இருக்கின்ற பணத்தை கைதான் எடுத்துக் கொடுக்கிறது. கண்ணுக்குத்தானே பிரச்சனை வந்துவிட்டது, நான் ஏன் அதனை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று உடம்பின் ஏனைய உறுப்புகள் அவ்வாறே பேசாமல் இருந்துவிடவில்லை. அது ஒற்றுமையின் அடையாளம், சகோதரத்துவத்தின் அடையாளம், ஒரே உடம்பு என்ற அந்த கோட்பாடு. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமனுடைய சகோதரன், அவனை அவன் கைவிட்டு விட மாட்டான். அருமை சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அடியார்களை எல்லாம் பார்த்து சொல்வான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மரில்து ஃபலம் தஊதுனி, நான் நோயாளியாக இருந்தேன். யார் சொல்வது? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே. அந்த நேரம் அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நீதான் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாயே, நீ எப்படி நோயாளியாக மாறுவது? அல்லாஹு தஆலா சொல்லுவான், இல்லை, என்னுடைய ஒரு அடியான் நோயாளியாக இருந்தான், நீ அவனை சென்று பார்க்கவில்லை, நீ அவனை சென்று பார்த்திருந்தால் அந்த இடத்தில் என்னை கண்டுகொள்வாய், அந்த இடத்தில் என்னை கண்டுகொண்டிருப்பாய். பாருங்கள் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான். மேலும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நான் உன்னிடத்திலே சாப்பாடு கேட்டேன், நீ சாப்பாடு தரவில்லையே. கியாமத்து நாளிலே அல்லாஹு தஆலா முழு மனிதர்களையும் பார்த்து சொல்லுகிறான், நான் உங்களிடத்திலே சாப்பாடு கேட்டேன், நீங்கள் சாப்பாடு தரவில்லையே. அடியார்கள் சொல்லுவார்கள், ரப்புல் ஆலமீன், நீ உனக்குத்தான் எந்த தேவையும் கிடையாது, நீ சாப்பாடு கேட்டதாக சொல்லுகிறாயே. அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்னுடைய ஒரு அடியான் உன்னிடத்திலே சாப்பாடு கேட்டான், நீ சாப்பாடு கொடுக்கவில்லை, நீ சாப்பாடு கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே வஜத்தனி இந்தஹு, நீ என்னை அவனிடத்திலே கண்டுகொள்வாய், கண்டிருப்பாய். நான் உன்னிடத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லையே. அடியார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், நீதான் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாயே, உனக்கு தேவையா தண்ணீர், நீ எப்படி தாகத்தோடு இருப்பது என்று கேட்பார்கள். இல்லை, என்னுடைய ஒரு அடியான் தாகத்தோடு இருந்தான், என்னுடைய ஒரு அடியானுக்கு தாகமாக இருந்தது, நீ அவனுக்கு பானம் கொடுத்திருந்தால், குடிப்பதற்கு ஏதாவது கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவானாம். சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சஹீஹான ஹதீஸ். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா ஹதீசுல் குதுசியிலே சொல்லுவதாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹு தஆலா நோயாளியாக இருக்கின்ற ஒரு அடியானுக்கு தன்னை ஒப்பிட்டு சொல்லுகிறான், நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே. நான் பசியோடு இருந்தேன், நீ என்னை பசியாத்த நீ வரவில்லையே. நான் தாகத்தோடு இருந்தேன். தன்னுடைய அடியார்களில் ஒருவராக அல்லாஹு தஆலா தன்னையே சித்தரிக்கிறான் என்றால், அந்த அடியார்களுக்கும் பாதிக்கப்பட்ட அடியார்களுக்கும் அல்லாஹு தஆலாவுக்கும் இடையில் எவ்வளவு பெரிய உறவும் நெருக்கமும் இருக்கிறது என்று பாருங்கள். நாங்கள் அந்த அடியார்களை கவனிப்போமாக இருந்தால் அது அல்லாஹு தஆலாவை கவனித்ததற்கு சமன் என்ற கருத்தை உலமாக்கள் எழுதுகிறார்கள் இதற்கு விரிவுரையிலே. அந்த அளவு தூரம் முக்கியமான ஒரு ஹதீஸாக அது இருக்கிறது. தற்போது இந்த மக்கள் எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், சாதாரண தொழில்களை செய்து வந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய தொழில்களை இழந்திருக்கிறார்கள். அன்றாடம் தொழில் செய்து வந்தவர்கள் அவர்கள் வீடுகளுக்கு மீண்டு இருக்கிறார்கள் தான். அங்கே வீட்டுக்குள் எந்த ஒரு பொருளையும் அவர்களால் காண முடியவில்லை. அவர்கள் படுத்திருந்த கட்டிலை காணவில்லை. அவர்கள் பாவித்த இந்த எலக்ட்ரானிக் சாமான் எதுவுமே அங்கு கிடையாது. அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்கு சாப்பாடு தாருங்கள், எங்களுடைய பசியை குறைப்பதற்கு என்று கேட்கிறார்கள். நாம் ஆடம்பரமான இஃப்தார்களை செய்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு தடவைக்கு பல தடவை இதனை சிந்திக்க வேண்டும். அதற்கும் அப்பால் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ரமலானிலே எத்தனையோ பேர் உம்ராவுக்காக வேண்டி போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நல்ல காரியம். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிப்பது என்பது ஒரு சிரேஷ்டமான காரியம்தான். அல்லாஹு தஆலாவுடைய ஆலயத்திலே சென்று நோன்பு பிடிப்பது சிரேஷ்டமான காரியம். அதிகமான நன்மை இருக்கிறது, அவற்றை ஒரு நாளும் மறக்க முடியாது. இருந்தாலும் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே, நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு சாப்பாடு தரவில்லையே என்று. அல்லாஹு தஆலா எங்கே இருக்கிறான்? சரியாக சொல்லுவதாக இருந்தால், இந்த அகதிகளுடைய வீட்டுக்குள் அல்லாஹு தஆலா இருந்து கொண்டு இது போன்று கேட்பதாக நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் மக்காவுக்கு சென்று ஹரம் ஷரீஃபுக்கு சென்று அங்கு தவாஃப் செய்து அங்கு சாயி செய்து அங்குள்ள காரியங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது எங்களுடைய பக்கத்து வீட்டான் பசியில் இருக்கிறான் என்றால், எங்களுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற ஒரு வேலை குமுறலோடு இருக்கிறான் என்றால், நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீனை சந்தித்து நாங்கள் எப்படியான பதிலை சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் ஈகையின் மாதம், கொடையின் மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அஜுவதுமா யகூனு ஃபீ ரமலான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே மிகவும் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்ரீஹில் முர்சலா, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத ஒரு காற்றை போன்று, கட்டுப்பாடு இல்லாமல் வீசக்கூடிய காற்றை போன்று அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ரமலானுடைய காலத்தில் செய்யப்படுகின்ற சதக்காவுக்கு மிக அதிகமான ஏற்றம் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இன்னொன்றையும் ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுடைய ஜகாத்தினுடைய பங்கிலிருந்து இந்த அகதிகளுக்கு நிச்சயமாக கொடுக்கலாம். காரணம், தொழில்களை இழந்திருக்கிறார்கள், வீட்டை இழந்திருக்கிறார்கள், அவர்களுடைய அடிப்படையான வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள், கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வீல்சேரிலே கூட அந்த இடத்தை விட்டு நகர்த்தப்பட்டார்கள். எத்தனை சீனி வியாதிக்காரர்கள், எத்தனை அங்கவீனர்கள், எத்தனை விதவைகள், எத்தனை சிறுவர்கள், அவர்களுடைய அடிப்படையான தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத காலகட்டத்திலே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, தனவந்தர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, கவுன்சலிங் செய்யக்கூடிய டாக்டர்ஸ்மாருக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த ஏழைகள், அந்த கஷ்டவாளிகள் மனதளவிலே கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் டிப்ரெஷனுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய தலையை தடாவ வேண்டும், அவர்களுடைய மனதை குளிர செய்ய வேண்டும். நாளை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எனக்கும் வந்துவிடுமோ என்று பயப்பட வேண்டும். அவர்களுக்குரிய சோதனை, பொறுமையாக இருக்கிறார்களா, அல்லாஹ்வுடைய கலாவையும் கதிரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்று அவர்களை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை சோதிக்கிறான், இவர்களுக்கு உதவி செய்கிறார்களா என்று. நாமெல்லாம் வசதியாக இருக்கிறோம், மிகவும் சிறப்பான குளிரூட்டப்பட்ட அறைகளுக்குள் இருக்கிறோம். ஆனால் கலிமா சொன்ன முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட இந்த சந்தர்ப்பத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எமது உதவிகளை முஸ்லீம்களுக்கு மாத்திரம் கொடுத்துவிட்டு துவேஷத்தை தூண்டிவிட வேண்டாம். எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் இப்னு ஆதம்கள், ஆதமுடைய பிள்ளைகள். எனவே முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, கடைசியாக ஒரு விஷயம், ரமலானை பற்றி சொல்வதாக இருந்தால், ரமலானுடைய காலம் வருகிறது. நாம் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனைய சமுதாயத்தவர்கள் இந்த நாட்டிலே 90% இருக்கிறார்கள். அவர்களுடைய மனது புண்படும்படி எங்களுடைய காரியங்களை அமைத்துக் கொள்ளக் கூடாது. ஒளி பெருக்குகளை பயான்களுக்காக வேண்டியும் தொழுகைக்காக வேண்டியும் இரவிலே பயன்படுத்தக்கூடாது. வெளி ஒளி பெருக்குகளை மாத்திரமல்ல, பாதைகளில் நின்று கொண்டு விளையாடுவது, எமது வாகனங்களை மற்றவர்களுக்கு தொந்தரவான முறையிலே பார்க் பண்ணுவது போன்ற காரியங்களிலும் நாங்கள் எந்த வகையிலும் சம்பந்தப்பட்டு விடக்கூடாது. முஸ்லீம்களுடைய ரமலான் பாக்கியம் உள்ள ரமலான். அவர்கள் அமைதியாக இபாதத்து செய்வார்கள், மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டார்கள். இதுதானே ரமலான் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும், ஒரு அஹ்லாக் இருக்க வேண்டும். இளைஞர்களை நோக்கி நாங்கள் சொல்லுகிறோம், தயவு செய்து இந்த காலப்பிரிவிலே உங்களுடைய சோசியல் மீடியாவிலே நீங்கள் சென்று உங்களுடைய காலத்தை வீணடிக்க வேண்டாம். தொழ வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும். ஏன், பாதிக்கப்பட்ட அகதிகளுடைய வீடுகளுக்கு சென்று அவற்றை துப்புரவு செய்யலாம், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவர்களுக்கு தேவையான அடிப்படையான உதவிகளை கூட நாங்கள் செய்து கொடுக்கலாம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயில் வல் மஹ்ரூம். நிச்சயமாக இந்த தஹஜ்ஜத்து சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, தஹஜ்ஜத்துடைய சந்தர்ப்பத்திலே எழும்பி இஸ்திக்பார் செய்கிறார்களே, அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய சொத்திலே கேட்டு வருபவர்களுக்கும் கேட்டு வருவதற்கு தயங்குகின்றவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே இபாதத்துக்களிலே ஈடுபடுகின்ற அதே நேரத்திலே சமுதாயத்தில் இருக்கின்ற மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் பாக்கியம் உள்ள ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய். அதிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது முழுமையாக பாவ கரைகள் களையப்பட்டவர்களாக, புனிதமானவர்களாக, உனக்கு நெருக்கமானவர்களாக மாறுவதற்கான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் நோய் நம்பலத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய் நம்பலங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் அகதிகளுக்கு புகலிடம் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் ஒரு ரூபாயை சரி கொடுத்தார்களோ, யாரெல்லாம் அந்த இடங்களுக்கு போய் துப்புரவு முயற்சிகளிலே ஈடுபட்டார்களோ, யாரெல்லாம் அவர்களுடைய கண்ணீரை துடைத்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய மனதிலே சாந்தியையும் சமாதானத்தையும் நீ கொடுப்பாயாக, பொறுமையை கொடுப்பாயாக. முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் சுபீட்சத்தை நீ கொடுப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.